സ്തംഭേ വതാരഹാതമനന്യലഭ്യം ലക്ഷ്മീനൃസിംഹം ശരണം പ്രപദ്യേ ജ്ഞാനാനന്ദമയം ദേവം മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം ഹയഗ്രീവമുപാസ്മഹേ യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹത സ്ഥിതരാണി ദൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യതയൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീമാൻ വെങ്കടനാധാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിസദശിരസിദ്ധം അധ്യാപയന്തി സ്വച്ഛിഷ്ടായാം സൃജനിഗളിതം വ്യാപലാത്കൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാതസ്യൈ നമയിദമിദം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവയഹണ്ടാടരങ്കർക്ക് പന്ന് തിരുപ്പാവൈ പൽപതിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നപ്പാമാലൈ പൂമാലൈ സൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു സൂടിക്കൊടുത്ത ചുടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവളയായി നാടിനീ വേങ്കടവർക്ക് എന്നെ വിധിയെന്നയും മാത്രം നാം കടവാവണ്ണമേ നൽകു മാർഹഴിത്തിങ്കൾ മതിനിറൈന്ത നന്നാടാൽ നീരാടപ് പൊതുവീർ പൊതുവിനോ നേരിഴയീർ സീർമൽകുമായ്പാടി ചെൽവച്ചിരുമീർഹാൾ കൂർവേൽ കൊടുന്തൊഴിലൻ നന്ദഗോപൻ കുമരൻ ഏറാർന്ത കണ്ണി യശോദ ഇളം സിംഗം കാർമേനി ചെങ്കൺ കതിർമതിയം പോൽ മുഖത്താൻ നാരായണനെ നമക്കേ പറൈ തരുവാൻ പാടോർ പുഴപ്പടിന്തേലോ രിമ്പാവായി. തിരുപ്പാവൈ ദിവ്യ പ്രബന്ധത്തിലെ മുതലാവത് പാസുരം മാറുകഴിയുന്ന പാസുരം. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்றோம். பூமி பிராட்டியினுடைய அம்சமாக அவதரித்த ஆண்டாள் தான் அருளி செய்த திருப்பாவை மூலமாக சிறந்ததான ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை தன்னுடைய பாசுரங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாள். இதற்கு முன்னாடி கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணன் பெரியவனாக வளர்கிறான், யுவாவாக ஒரு இளைஞனாக ஆகிட்டான். அவனுடைய தீம்புகள் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கு. ஆகவே நம் வீட்டு பெண்கள் அவனோடு சேரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி இடையர்கள்லாம் தங்கள் தங்கள் வீட்டு பெண்களை கிருஷ்ணனை பார்க்க ஒட்டாமல் செய்துவிட்டார்கள். இதை பார்த்தான் கிருஷ்ணன். அந்த ஊருக்கு ஒரு வறட்சி ஏற்படுற மாதிரி பண்ணான். பலவிதத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை கோகுலத்துக்கு ஏற்பட்டார் போல் செஞ்சான். அந்த ஊர் பெரியவர்கள்லாம் கூடி இந்த மாதிரி இருக்கே என்ன பண்றது, உடனே இந்த பெண்களை கொண்டு ஒரு விரதத்தை செய்வோம், அதற்கு ஒத்தாசை பண்றதுக்கு சுறுசுறுப்பான ஒரு இளைஞனாக கிருஷ்ணன் இருக்கான். ஆக கிருஷ்ணனுடைய உதவியோடு இந்த பெண்கள் ஒரு விரதத்தை செய்தாள் இந்த கோபிகா ஸ்திரீகள். அப்பொழுது நாட்டினுடைய அந்த ஊரினுடைய க்ஷாமம் நீங்கும், வறட்சி நீங்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்தவுடனே சந்தோஷமாக அந்த விரதத்தை பண்ணி கிருஷ்ணனுடைய திவ்ய அனுகிரகத்தினால காரிய சித்தி அவளுக்கு ஏற்பட்டதுன்னு ஹரிவம்சத்தில் ஒரு கதை இருக்கு. ஆகையினால இந்த கதையையும் மனசில் நினைச்சிருந்தாள் ஆண்டாள். நாமும் கிருஷ்ணனுடைய திவ்யானுகிரகத்தை பெற வேணும், கிருஷ்ண சாட்சா்காரம் நமக்கு கிட்ட வேணும், அதுக்கு சரியான உபாயம் ஒரு விரதத்தை நாம் அனுஷ்டிக்கிறார் போல் ஒரு பாவனை பண்ணணும். உண்மையா அனுஷ்டிக்கல, இது ஒரு பாவனை. பாவனா பிரகர்ஷம் என்று சொல்வார்கள், அனுகார பத்தி என்று சொல்வார்கள். அந்த நிலைமையில இவ ஆரம்பிக்கிறார் இந்த நோன்ப. இவாள் பரமை காந்தியத்தோடு கூடினவாள், கண்ணனுக்கே ஆமது காமம் கணக்கில் அந்த கிருஷ்ணனையே எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த பரமேகாந்திகள் கோஷ்டியை சேர்ந்தவாள் இந்த கோபிகைகள். மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்ற நிலையிலே திருமேஷி ஆழ்வார் சொன்னார் போல் எம்பெருமானையே ஏற்றி வழிபடுபவர்கள். இந்த ஏகாந்திகளை பத்தி சொல்லச்ச பரமேகாந்திகளை பத்தி ஏகாந்தி வியபதேஷ்டவியாக நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவியாக தஸ்ய சர்வம் சயேவகின்னு சாஸ்திரம். ஆக அந்த விஷ்ணுவை தவிர்த்து மற்றொரு தெய்வத்தை நாடாமல் அந்த விஷ்ணுவனுடைய நாமத்தையே தங்களுக்கும் வழங்கக்கூடிய நாமமாக அவர்கள் கொண்டு இருக்கிற காரணத்தினால அப்பேற்பட்ட பாரமைகாந்தியம் இவாளுக்கு இருக்கிறபடியினால இவாள் விஷயத்தில் கிருஷ்ணனுடைய அனுகிரகம்ன்றானது கட்டாயம் காரிய சித்தியை உண்டு பண்ணக்கூடியதான அனுகிரகம். திருவாய்மொழி வியாக்கியானத்தில் நாலாம் பத்தில் பகவத் ரிஷி வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பராங்குஷ நாயகியின் பெயர் பெற்று சுவாமி நம்மாழ்வார் பெண்ணாக மாறி பெருமாளை நினைச்சிருக்கார். இவள் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா பராங்குஷ நாயகி. இவளுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு ஆக்ஷன் போய் வேப்பர பாடம் போட்டா சரியா போயிடும் ஊரில் இருக்கவா சொன்னாலும் பராங்குஷ நாயகியினுடைய எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி யார் சொன்னாலும் அத வியாக்கியாத்தா 36,000 படி ஈடு 36,000 படி வியாக்கியானத்தில் முழங்கால் தகர மூக்கிலே ஈரச்சியிலை கட்டுமா போலே காணும் ஒரு வாக்கியம் இருக்கு. ஒருத்தனுக்கு கீழே விழுந்து முழங்கால் அடிபட்டது, டாக்டர்கிட்ட போனோடனே அவர் மூக்கில் ஒரு பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சுட்டாரன். அடிபட்ட இடத்துல பேண்டேஜ் போடாமல் மூக்கில் பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சுக்கிறவர். முழங்கால் தகர முழங்கால் அடிபட மூக்கிலே இறைச்சியலை கட்டுமா போலே, இறைச்சியலை அந்த பேண்டேஜ். இவளோ பராங்குஷ நாயகி பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கா. இவளுக்கு தேவதாந்தர சம்பந்தத்தோடு கூடின வேப்பர பாடம் போட்டா அது வைத்தியம் சரியாகுமா? ஆகவே அப்பேற்பட்ட பாரமைகாந்தியம் வாய்க்க பெற்றவர்கள் ஆண்டாள் முதலான இவாள் அத்தனை பேரும். ஆனபடியினால நாராயணன்தான் நமக்கு எல்லாம் செய்பவன், நாராயணனே நமக்கே பறை சொல்வான் அப்படின்றத திடமாக நம்பிக்கொண்டு மகா விசுவாசத்தோடு இருக்கிற அந்த கோஷ்டிக்கு ஆண்டாள் தலைவியாக இருக்கிறபடியினால இந்த திருப்பாவையை ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் பிரமேயமாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை காட்டித் தருகிறாள். முதல் பாசுரத்தில் பிராபியமாக அடையத்தகுந்த சர்வேஸ்வரன் யார்? அவன் ஸ்ரீமன் நாராயணன். பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஸ்ய பிரத்யேகாத்மனஹ, பிராப்தியுபாயம் பலஞ்சேதி ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணக்காக. அர்த்தபஞ்சக ஞானம் வாய்க்கப்பெற்றவளாக ஆண்டாள் இருந்தபடியினால அடையத்தகுந்த உபாயமாக சித்தோபாயமாக விளங்குபவன் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமான் நாராயணோனக பதிர் அகில தனுகு முக்திதோ முக்த போக்யான்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிச்ச மாதிரி அவன்தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு கூடின ஆண்டாள் இந்த திருப்பாவையை ஆரம்பிக்கிறாள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் ஆரம்பிக்கிறார். முதல் எழுத்து மான்ற எழுத்து. மான்ற எழுத்துக்கு பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமின்னு அர்த்தம். இந்திரா லோக மாதாமா ரமா மங்கள தேவதான்னு அமர கோஷம். சமஸ்கிருதத்தில் அமரம்னு ஒரு புஸ்தகம் உண்டு, அமரசிம்ஹன் எழுதினா. அதுல மான்ற சொல்லுக்கு மகாலட்சுமின்னு அர்த்தம். சாஸ்திரக்காரா சொல்லுவா, ஒரு கிரந்தத்தை ஆரம்பிச்சா மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானிச்ச பிரசந்தேன்னு சொல்லுவார். ஆரம்பத்தில் மங்களம் இருக்கணும், நடுவில் மங்களம் இருக்கணும், முடிவில் மங்களம் இருக்கணும். அதாவது மங்கள வாசகமான சொல்லை சொல்லணும். மங்களம்னு என்ன அர்த்தம்? பாகவத வியாக்கியானத்தோட அர்த்தம் இருக்கு, பிரசஸ்த ஆச்சரணம் மங்களம். ஆக ஒசத்தியா ஒரு பரம பாவனமாக விளங்கக்கூடியதுக்கு மங்களம்னு பேர். அது சுபத்தை தரக்கூடியது. ஆனபடினால நல்ல வார்த்தை, அந்த நல்ல வார்த்தையை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கணும். மான் ஆரம்பிக்கலாம், மார்கழிச்ச முதல் மா எழுத்து மகாலட்சுமியை தியானம் பண்ணிட்டு சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பெரியவா சொல்லி கேள்வி. இது வியாக்கியானங்கள் கிடையாது. ஆக மார்கழி திங்கள் முதல்ல இந்த மாசத்தை பத்தி சொல்றேன். ஹேமந்த ரிசூனுடைய முதல் மாசமாகிய இந்த மார்கழி மாசம் எம்பெருமானுக்கு கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தமான மாசம். மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு சொல்லி கீதையில எனக்கு ரொம்பவும் பிடித்தமான மாசம் மார்கழி மாசம் சொல்றேன். நம் பெரியவாள் என்ன பண்ண, சில மாசங்கள் சில கிழமைகள் சில நாட்கள் இதெல்லாம் நல்லது பண்ணாது, பீட மாசம் நல்ல நாள் இல்லைன்னு ஒதுக்கிட்டார்கள். எதுக்காக ஒதுக்கினான்னா, அந்த நாட்களை எல்லாம் அந்த மாசத்தை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ண. எல்லா மாசத்திலையும் எல்லா காயும் எல்லா சுப முகூர்த்தம் நடந்திருந்தா பெருமாளை நினைக்க மாட்டா யாரும். ஆக பெருமாளுக்கும் சில மாசங்கள் அவனுக்கு உற்சவாதிகள், அவனை பத்தி தியானம் யஜனம் ஹோம காரியம் ஏதோ பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பகவத் சிந்தையோட இருக்கணும்ன்றதுக்காக நமக்கு ஒரு பயம் உண்டாக்குறதுக்காக அது பீட மாசம் பேர் வச்சுட்டா. ஆக வீட்டு காரியத்தை பண்ண மாட்டான். ஆ பெருமாள் கோயிலுக்கு போறது, பெருமாள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்றது. ஆக பகவதர்ப்பிதமான மாசம் இந்த மார்கழி மாசம். மார்கழி மார்கழி திங்கள் திங்கள்ல மாசம் மார்கழி மாசம். மார்கழி மாசத்துல மதி நிறைந்த நன்னாளால், மதி நிறைந்த மதியின சந்திரன், சந்திரன் பூர்ணமாக பிரகாசிக்கிற பௌர்ணமி. பௌர்ணமின்றது ஒரு மாசத்துல ஒரு தடவை வரக்கூடியது. 15 நாள் அந்த உடனே ஒரு பௌர்ணமி, அடுத்த 15 நாள் அமாவாசியா. சந்திரன் பூர்த்தியா பிரகாசிக்கிறனால பூர்ணிமான். அமாவாசியான்னா சந்திரார்க்கௌ அமா சக வசதைதி அமாவாசியா. சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் என்னைக்கு இருக்காளோ அந்த நாளுக்கு அமாவாசியான்னு பேர். ஆனபடினால இந்த அமாவாசியையும் பௌர்ணமியும் நடுவில் 15 நாள், இதே பட்சம்னு பேர் வச்சார். மாசம்னா திரிம்சத் தினாத்மகா காலஹா மாசஹா. இந்த வாக்கியத்தை சொன்ன நான் இல்ல, பதஞ்சலி மகர்ஷி சொல்ற மகாபாஷ்யத்தில். காலாத்வனோர் அத்தியந்த சம்யோகேன்ற சூத்திர வியாக்கியானத்தில் பாஷ்யத்தில் சொன்ன வார்த்தை. ஆனபடினால திரிம்சத் தினாத்மகா காலஹா மாசஹா, பஞ்சதச தினாத்மகா காலஹா பட்சஹா. ஆக மாசத்தை சொல்லி பட்சத்தை சொல்லி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நன்னாள் ஆள் என்பது அவ்யயம், அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த செய்யுள் இதுக்காக வச்ச ஆள், ஆளுக்கு அர்த்தம் இல்லை. நன்னாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். ஆக மாசத்தை சொல்லி பட்சத்தை சொல்லி அந்த நாளை சொல்கிறாள். எந்த நாள் ஆரம்பிக்கிறாளோ விரதத்தை அந்த நாள். ஆபூரியமானே தினே புண்ணியே நட்சத்திரே தர்மசாஸ்திரம் சொல்றது. எல்லா கலைகளும் நிரம்ப இருக்கிற சந்திர கலைகள், அது பூர்த்தியா சந்திரனுடைய அந்த கலைகள் நிரம்பி இருக்கக்கூடியதான அந்த நாள் பௌர்ணமி. அதுல புண்ணிய நட்சத்திரே, புண்ணியமான நட்சத்திரத்தில் சுபானி காரியாணி குறியாத்னு சாஸ்திரம், சுப காரியங்களை பண்ணணும். ஆனபடினால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நல்ல நாள். நல்ல நாள் எதுன்னார் பெய்யாழ்வார் சொன்னார், சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கண்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும். எம்பெருமானை பற்றி எப்பொழுதும் வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். பெருமாளை மறந்துட்ட நாள் தான் நமக்கு கிட்ட நாள். பகவத் சிந்தையோடு கூடிய நாள் எல்லாமே நல்ல நாள் தான். பெரியாழ்வார் சொன்னார், என்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்ற வேதங்களை நாக்கு சொல்லலையோ வாய் சொல்லலையோ அந்த நாள்லாம் எனக்கு ஏகாதசி. பெரியாழ்வார் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. ஆனபடினால அந்த நாள் எது நல்ல நாள்னா பகவத் சிந்தையோடு கூடியிருக்கிற நாள் தான் நல்ல நாள். ஆக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லச்ச மாசத்தை சொல்லி பட்சத்தை சொல்லி அந்த நாளை சொல்ல. மாசத்தை இந்த மாதிரி தனியா சொல்லணுமா, மாசத்தை கொண்டாடணுமா? மாசத்தை கொண்டாடணும், இது சிஷ்டாச்சாரம். நம் பெரியவர்கள் அந்த மாதிரி மாசத்தை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படின்னு பூர்வாச்சாரியால்லாம் சொல்றார். மாசத்தை யார் கொண்டாடினார்கள் அப்படின்னா, ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் செய்ய ஒரு பாக்கியம் கிட்டித்தே சந்தோஷப்படுறார் சுவாமி நம்மாழ்வார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி என்ற தந்தை தந்தைக்கே. இந்த பாசுரத்தில் உச்சல் ஒழிவு இல்லாமல் எப்ப பார்த்தாலும் காலமெல்லாம் காலமெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த பாசுரத்தில் காலத்தை கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி காலத்தை அவர் கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா, அவருக்கு முன்னாடி ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி காலத்தை கொண்டாடினார். ராமாயணத்தில் ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டர் நாள் பார்த்து கொடுத்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கிற சமயத்தில் அதை வால்மீகி வர்ணிக்கிறார் பாலகாண்டத்தில். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித காணனஹா. ஸ்ரீமான் சைத்திரஹான சைத்திர மாசத்தை சித்திரை மாசத்தை சொல்லச்ச ஸ்ரீமானான சித்திரை மாதம். ஏதோ ஒரு சுவாமி பேரை சொல்லி ஸ்ரீமான் குப்புசாமிங்கார் ஸ்ரீமான் கோவிந்த் சாமிங்கார் ஏதோ பேர் சொல்லுவோம். ஒரு வியக்தியினுடைய பேருக்கு முன்னாடி ஸ்ரீமான் வரும், பெண்ணா இருந்தால் ஸ்ரீமதி வரும். ஆனா இங்க ஒரு அசேதனமான ஒரு மாசத்தை பத்தி சொல்லச்ச சைத்திர ஸ்ரீமான் சைத்திரா ஸ்ரீமானான சைத்திரம் அப்படின்னு வால்மீகி பிரயோகம் பண்றார். எதனால என்ன, பகவத் சம்பந்தம் இந்த மாசத்துல எம்பெருமானுக்கு ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்லையா. ஆக அந்த கைங்கரியம் அந்த அழகான ஒரு வைபவம் இந்த மாசத்துல நடக்க போறது. ஆனபடினால அந்த ஸ்ரீமத் சப்தத்தை சொன்னது தப்பு இல்லை அப்படின்னு வியாக்கியானம் கோவிந்தராஜ்யத்தில் அழகா எழுதுறார் கோவிந்தராஜ பண்டிதர். ஆக ஒரு காலத்தை ஒரு மாசத்தை ஸ்ரீமான் சைத்திரஹான்னு வால்மீகி மகர்ஷி கொண்டாடினார் போலே ஆண்டாளும் மார்கழி திங்கள் என்று மாசத்தை கொண்டாடுகிறாள். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசஹா புண்ணியஹா, இது புண்ணியமான மாசம் அந்த சைத்திர மாசத்தை சொல்றேன். ஏன்னார் இது புண்ணியனை புண்ணியனுக்கு பட்டம் கட்ட வேண்டிய மாசம் இல்லையா. எம்பெருமானுக்கே புண்ணியன்னு பேருண்டு, புண்ணியானாம் அப்படி புண்ணியோசவன் பாரதம் சொல்றது. ஆக இவன் புண்ணியமூர்த்தி, யாவர்க்கும் புண்ணியமே என்றார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட புண்ணியன். ஏன் இவன் புண்ணியன்னா, உமாம்சம் நயதீதி புண்ணியா, அத்தனை மனுஷியாலையும் நல்ல கதிக்கு போகுமாறு யார் பண்றானோ அவனுக்கு புண்ணியன்னு பேரு, பெருமாளுக்கு புண்ணியன்னு பேரு. சஹஸ்நாம பாஷ்யத்தில் பட்டர் சொல்றார் இந்த அர்த்தத்தை. புனாதீதி புண்ணியா, இரண்டாவது அர்த்தம், நம் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துபவன் யாரோ அவன் புண்ணியன். ஆனபடியினால அந்த பகவத் சப்த வாச்சி அயம் சப்தா, எம்பெருமானையும் சொல்லுகிறார் போல் அமைஞ்ச பதம் இந்த புண்ணி என்ற பதம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், இந்த பாசுரத்தில் சைத்திர ஸ்ரீமானயம் மாசஹா என்ற அந்த ஸ்லோகத்தை சொல்ற சமயத்தில் வால்மீகி புஷ்பித காணனஹான்னு ஒரு பதத்தை போட்ட. இந்த மாசத்தில் சைத்திர மாசத்தில் பூ பூக்கிற செடிகள்லாம் அந்த பூவை தன் சிரசிலே தாங்கிக் கொண்டு மலர்ந்து காட்சி அளித்தன சொல்றாங்க. இந்த மாசத்தை சொல்லி அந்த மாசத்தில் பூவெல்லாம் அந்த மாதிரி விகசித்து மலர்ந்து காட்சி அளித்தன எதுக்கு சொல்லணும்னார், அரசன் முடிசூட இருக்க அந்த சந்தோஷத்தினால பூக்களும் முடிசூடினார் வியாக்கியானம். தங்க ராஜா அவருக்கு பட்டம் கட்ட போறா, கிரீடத்தை அவர் தலைமையில் வைக்க போறான்றதுக்காக அந்த சந்தோஷத்தில் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களில் இருக்கிற பூ பூக்கிற செடிகள்லாம் இதுக்கு முன்னாடியே கிரீடத்தை வச்சுருட்டான், மலர்கள் அப்படி மலர்ந்த மலர்கள். ஆக இவனும் கிரீடத்தை சூடுகிறான், இந்த மலர்களும் செடிகளும் முடிசூடின சொல்லி அதுக்காக புண்ணியாக புஷ்பித காணனஹான் வால்மீகி வர்ணிக்கிறார். ஆக மார்கழி திங்கள், இந்த மார்கழி மாசம், இந்த மார்கழி மாசம்னு சொன்ன உடனே இந்த மார்கழி மாசத்தில் தேவதைகளுக்கு உஷக்காலமாக பிராம முகூர்த்தமாக இந்த மாசம் அமைஞ்சிருக்கிற காரணத்தினாலேயும் அந்த விடிகால வேளை சத்துவகுணம் பிராச்சுரியத்தோட சத்துவகுணம் அதிகமாக தலை தூக்கி நல்ல புத்தி ஏற்பட்டு விடிகாலமே தீர்த்தமாடி பெருமாள் சன்னதிகளுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் இருக்கிறபடியினால இந்த மாசத்தை கொண்டாடுறாள் ஆண்டாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், ஆக எப்பேற்பட்ட தினம் அப்படின்னு தினத்தை கொண்டாடுங்கள். தினத்தை கொண்டாடுபவர்கள் உண்டா, உண்டு. கம்சன் தன் பக்கத்தில் எப்பவும் ஒருத்தரை வச்சிருக்கான், அவர் யாருன்னா அக்ரூரர். அவருக்கு மந்திரி மாதிரி இருப்பார், அவருக்கு அப்பப்போ அட்வைசர், நல்ல வார்த்தைகள் ஆலோசகர் சொல்லுவே அவன் கேட்க மாட்டான், இருந்தாலும் பக்கத்தில் இருந்திருப்பார். இந்த அக்ரூரரை பார்த்து கம்சன் என்ன சொன்னான், தனுர்யாகம் நடக்க போறது, என் மருமான் கிருஷ்ணனையும் அவன் தமையன் நம்பி மூத்த பிரான் பல்ராமனையும் ஆயுஷன் வரணும். சம்பிரதாயத்தில் பல்ராமனுக்கு நம்பி மூத்த பிரான்னு பேர், அந்த அவர் ரெண்டு பேரும் ஆயுஷன்வான். உடனே ரொம்ப சந்தோஷமாக இத்தனை நாள் இந்த ஆசாமி கிட்ட உப்பு சாட்டு இந்த பாபாத்மா கிட்ட இருந்திருந்தேன், அப்பா கொஞ்சம் விடுதலை கிடைச்சு சந்தோஷமாக கிளம்புறார் கம்சன் அக்ரூரர். அப்படி கிளம்பி அப்படி போயிட்டே இருக்கிச்ச, அத்யமே சபலம் ஜென்ம சுப்பிரபாத்தாசமே நிசா எதுன் நித்ராட்ச பத்மாட்சம் விஷ்ணோர் திரக்ஷியாமியகம் முகம். ஆஹா, அத்யமே சபலம் ஜென்ம, என் ஜென்மம் சபலமாயிற்று, நான் பிறந்த பிறவி சரியான பிறவிதான், அது சார்த்தகமாக ஆச்சு, எனக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சது. சுப்பிரபாத்தாசமே நிசா, ஏன்னா மலர்ந்த தாமரை பூ மாதிரி இருக்கிற கண்ணழகு படைத்த அந்த விஷ்ணுவனுடைய முகத்தை நான் கண்ணார தரிசிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரன் நினைச்சிட்டே போறார். அக்ரூர மனோரதம் சொல்லுவான், அவர் நினைச்சிட்டு பெருமாள் கிருஷ்ணன் என்ன அவரை நான் பார்ப்பேன் என்ன மாம் அக்ரூரேதி பக்ஷியத்தி என்ன அக்ரூரான்னு கூப்பிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கார் மனோரதம். ஆக எனக்கு இப்பதான் எனக்கு சரியான நாள், எனக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சது அப்படின்னு ஒரு வார்த்தையை, அழகான சாஸ்திரார்த்தம் புதிந்த வார்த்தையை அக்ரூரர் சொல்ற. சுப்பிரபாத்தாச மே நிஷா, எனக்கு பொழுது முடிஞ்சது. அதாவது எம்பெருமானை நாம் என்னைக்கு சாட்சாத்கரிக்கிறோமோ, நேருக்கு நேர் பார்க்கிறோமோ, அன்னைக்குதான் நமக்கு பொழுது முடிஞ்ச மாதிரி. அதுவரையில் நாம் சம்ஸ்கிருதி காலராத்திரேன்னு சொல்லி இந்த சம்சாரமாகிய இந்த இருட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இவ்வளவு வெளிச்சமா இருக்க வெளிச்சத்தோ இல்ல வெளிச்சம் இல்ல. எம்பெருமானுடைய சாட்சா்காரம் நேருக்கு நேர் எம்பெருமானை தரிசிக்கக்கூடியதான அந்த பேரை நாம் இன்றைய தினம் பெறுகிறோமோ அன்னைக்குதான் நமக்கு பொழுது முடிஞ்ச மாதிரி கணக்கு. இதை ஆழ்வார்களும் தங்கள் பாசுரத்திலே சொன்னார்கள். திருக்கோவிலூர்ல இடைகழியில மூணு ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்து பகவத அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிற சமயத்தில் அவ உள்ளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் திருவிக்கிரமன் நுழைஞ்சு அவளுக்கு ஒரு தனியான ஒரு சுகத்தை ஒரு திவ்ய அனுபூதியை அவன் கொடுத்த உடனே முதலாழ்வார் பொய்கையாழ்வார் இந்த உலகத்தையே ஒரு விளக்காக ஒரு அகல் விளக்காக ஆக்கி சமுத்திர தீர்த்தத்தெல்லாம் அதில் நெய்யாக சேர்த்து சூரியனை ஒரு விளக்காக ஆக்கி அவர் ஒரு ஆரத்தி சமர்ப்பித்தார். இரண்டாவது ஆழ்வார் அவரும் தன்னுடைய அன்பை ஒரு மண் விளக்காக அகல் விளக்காக ஆக்கி ஆர்வத்தை நெய்யாக சேர்த்து சூரியனையே விளக்காக ஆக்கி அவர் இரண்டாவது ஆரத்தி சமர்ப்பித்தார் பெருமாளுக்கு. பெய்யாழ்வார் பார்த்தார், நீ ரெண்டு பேரும் ஆரத்தி சமர்ப்பிச்சுங்க பெருமாள் தரிசனம் அழகா எனக்கு ஆச்சு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொல்லி மகாலட்சுமியை நான் சேவிச்சேன், பொன்மேனியோடு கூடின எம்பெருமானையும் நான் சேவித்தேன் அப்படின்னு அழகா வர்ணிச்சார் அவர். உடனே புதத்தாழ்வார் சொன்னார், பகல் கண்டேன் நான் இன்னைக்குதான் எனக்கு பொழுது விடிஞ்சது, நாரணனை கண்டேன் பெருமாளை சேவிச்சேன் அப்படிதான் முதல்ல சொல்லணும், எனக்கு பொழுது விடிஞ்சது பகலை கண்டேன் அப்புறம் நாரணனை கண்டேன் அர்த்தம். பகவத் சாட்சா்காரம் எப்பொழுது நமக்கு வாய்க்கப் பெறுமோ அப்பொழுது இருள் நீங்கியது, அப்பொழுது நமக்கு பொழுது விடிஞ்சுடுத்து. ஆக பகல் கண்டேன், பகலை கண்டார் அவர், உடனே நாரணனை கண்டேன், நாராயணனையும் நான் தரிசித்தேன். அழகான சாஸ்திரார்த்தம் வேதாந்தார்த்தம் இங்கு சொல்லப்படுறது. ஆக பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன் என்று பூதத்தாழ்வார் அழகாக பாசுரமிடுகிறார். ஆனபடியினால எம்பெருமானுடைய அந்த திவ்யமான அந்த தரிசனம் நமக்கு எப்ப கிடைக்குமோ, நமக்கு கிடைக்கிறதுனா எப்படின்னா நமக்கு ஒரு உபதிரவம் இருக்கு. இந்த திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கையிற்றால்னு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அனுபவிப்பார். அந்த மாதிரி நமக்கு இந்த சரீரம் பிரதிபந்தகமா இருக்கு. அந்த எம்பெருமானுடைய சாட்சா்காரத்துக்கு அவரை நேருக்கு நேர் நாம் காண முடியாமல் இந்த சரீரம் இது வந்து திரோதானமாக அட்டம் தெருங்கிற இது உபதிரவம் பண்றது. சங்கீதமூர்த்தி தியாகராஜர் திருப்பதி மலைக்கு வந்தார் ராத்திரி ஏகாந்த சேவை 8:30 ஆயிடுச்சு அந்த நாள்ல. அப்போ கரதீயகராதான் ஒரு பாட்டு பாடினர் கீர்த்தன கர போட்டிருந்தா அவன் சுட்டா பெரியவர் வந்திருக்கார் தர தீயகராதான் திரையை எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அர்ச்சகாலாம் பயந்து போய் தரையை எடுத்துட்டான். அவர் சொன்னார், திரை எடுக்க வேண்டாம், உங்க கோயில் மரியாதை கோயில் வழக்கத்தில் மாத்தாதங்கோ, நான் இதுக்காக சொல்லல, அந்த எம்பெருமானுடைய சாட்சா்காரம் பெருமாளை சேவிக்க முடியாத இந்த சரீரமாகிய திரை என்ன உபதிரவப்படுத்துறது, அந்த அர்த்தத்தில் நான் அந்த கீர்த்தனை பாடினேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அந்த பகவத் சாட்சா்காரத்துக்கு பிரதிபந்தகமா இருப்பது நம் சரீரம் சொல்ற. ஆனபடியினால அப்பேற்பட்ட இந்த சரீரமானது எம்பெருமானுடைய சாட்சா்காரத்துக்கு தடையாக இருக்கிறபடியினால ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணா, மானசானுபவம் மூலமாக மனசினால இந்த ஊனக்கண்ணால் பார்க்காமல் நெஞ்சண்ணும் உட்கண்ணேல் என்ற அந்த ரீதியில நெஞ்சாகிய உட்கண்ணால பெருமாளை சாட்சா்கரித்தார்கள் ஆழ்வார்கள். ஆனபடியினால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், அந்த நன்னாள் நல்ல நாள்னா எம்பெருமானை தரிசிக்கிற நாள் தான் நல்ல நாள். இவா பெருமாளை சேவிக்க போறா, கிருஷ்ணனை சேவிக்க போறா, இந்த நோன்பு நோக்கிற சமயத்தில் ஆகா இந்த நோன்பு ஆரம்பிச்ச இந்த நாள் நமக்கு நல்ல நாள், பொழுது விடிஞ்சது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர். ஆண்டாள் தான் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாக ஆகிட்டார். தன்னை ஒரு இடைச்சியாக மாற்றிவிட்டார். நடை உடை முடை, நடை உடை முடை என்று சொல்வார்கள். ஆக அந்த இடைச்சியினுடைய அந்த பாவனை அப்படியே ஆண்டாளுக்கு வந்துருத்து. ஆக நடையிலே மாற்றம், முடியிலே மாற்றம், அதே மாதிரி முடை நாற்றம். முடை நாற்றம்னா இந்த பால் கறக்கிறது, கயிறு சிலுப்புறது, அந்த வெண்ணெய் நெய், அந்த அது சம்பந்தப்பட்ட வாசனை தான் உடம்புகிட்ட இருக்குமா, கிட்டக்க போனா அந்த வாசனை வரும், அதுக்கு முடை நாற்றம் பேர். ஆக இந்த எல்லா அம்சங்களும் ஆண்டாளுக்கு வந்த மாதிரி நினைச்சுட்டா கற்பனை, தன் சிநேகிதிகளை இடைச்சிகளாக ஆக்கிட்டார். இந்த சமயத்தில் யார் யார் இந்த மார்கழி நீராட்டத்துக்கு திருப்பாவை நோன்புக்கு யார் யார் வரேன்னு பேர் கொடுத்திருக்காளோ, அவ அத்தனை பேர் யார் யார் வரங்களோ இந்த மார்கழி நீராட்டத்துக்கு வரவாள்லாம் வரலாம். இரண்டாவது வரி சொல்றது, நீராடப் போதுவீர், நீராட நீராடுவதற்காக போதுவீர் வருபவர்கள், போதுமினோ வாருங்கள். ஆக மார்கழி நீராட்டத்துக்கு யார் யார் வரேன்னு சொல்றீங்களோ நீங்க எல்லாம் வாங்கும். ஆண்டாள் கூப்பிட்டா நீராட்டம்னு பண்டைய தமிழர்களுடைய அந்த இலக்கியங்கள்ல சுனை நீராடுதல்னு இருக்கு, வழிபாடல் பழைய கிரந்தங்கள்ல தமிழ் நூல்கள்ல இருக்கு இலக்கியங்கள்ல. ஆக சுனை நீராடுதல் சொன்ன அந்த வழக்கத்தை தான் ஆண்டாள் நீராட்டம்ன்ற நீராடப் போதுவீர் நீராட என்ற பதத்தினால சொல்றாள். ஆனால் திருப்பாவை பூர்த்தியா பார்த்தா இவ குளிச்சதாக நீராடினா தெரியும், ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் இங்க நீராட்டம்னா என்ன, மார்கழி நீராட்டம்னா என்ன அர்த்தம்னா, பகவத் அனுபவ ஜனித குதூகலமேவ ஸ்நானம். பகவத் அனுபவ ஜனித குதூகலம், எம்பெருமான் அவனுடைய அனுபவம், அதனால் உண்டான குதூகலம், அந்த குதூகலம் தான் ஸ்நானம். ஆக அப்பேற்பட்ட ஸ்நானத்துக்காக யார் யார் வரங்களோ நீங்களாம், எம்பெருமானை அனுபவிப்பதற்காக யார் யார் வருகிறீர்களோ நீங்களாம். பொதுவாக சாஸ்திரம் சொல்றது ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம்னு, சாஸ்திரம் ஏழு விதமான ஸ்நானம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திவ்ய ஸ்நானம் ஒண்ணு, திவ்ய ஸ்நானம்னா மத்தியானம் மூணு மணி சூரியன் நன்னா தென்படுறது, மழை பெய்யல், சூரியன் இருக்க தென்பட மழை வந்ததுன்னா நாம் நடு அந்த ரோட்ல போய் நிக்கணும், ஆத்துள்ள மழை பெய்யறது வந்துடக்கூடாது. ஒரு 20 டிராப் நம்ம மேல படணுமா, அந்த மழை துணி நம்ம மேல படணும், பட்டா அதுக்கு பேர் திவ்ய ஸ்நானம் பேர். ஒரு கங்கையில தீர்த்தாமாடி அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமா, பெரியவா சொல்றா சாஸ்திரம் சொல்றது. ஆக அதுக்கு திவ்ய ஸ்நானம் பேர். இனிமே யாராவது அந்த மாதிரி சமயத்தில் சூரியன் தென்பட்டு மழை பெய்ஞ்சா நம்ம உடம்புல ஒரு 10-15 துளி பழட்டம் இருக்கணும். நம்ம சூரியன் தென்படாவது மழை பெய்ஞ்சா போகவே கூட ஜெரு பிடிச்சிடும். திவ்ய ஸ்நானம். அதே மாதிரி பார்த்திவ ஸ்நானம் ஒரு ஸ்நானம், பசுமாடுகள்லாம் மேய்ஞ்சுட்டு திரும்பவும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு வந்திருக்க சமயத்தில் அது பின்னாடியே நாம் போனோம். அப்படி போனோமானா பசுமாட்டுகளுடைய கால் அந்த இதிலேருந்து வர அந்த துகள் இருக்க, அந்த கோதூளி, அந்த கோதூளி மேல பட்டுதானா அது ஒரு ஸ்நானம் பண்ண ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்ம ஸ்நானம் ஒன்று இருக்கு, பாஸ்மம்னா பஸ்மங்கள் பொடிகள், அதை வந்து பூசிக்கிறது உடம்புல, அதுக்கு பாஸ்ம ஸ்நானம் பேர் வச்சிருக்காங்க. உடம்பு சரியில்லை குளிக்க வேணான்டா டாக்டர் என்ன பண்றதுன்னா, அப்ப வந்து அப்போ ஹிட்டாம யோகம் சொல்லி அந்த மந்திர ஸ்நானம், மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணு, அது மந்திர ஸ்நானம். அதே மாதிரி நதி ததாகங்கள்ல நதியிலேயும் குளங்கள்லேயும் அமிழ்ந்து நீராடுதல், அது ஒரு ஸ்நானம். இந்த மாதிரி ஸ்நானங்கள் இருக்கு. ஆண்டால் எந்த ஸ்நானத்தை சொல்ற, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா திருமுக்கூடல்னு ஆண்டாள் திருக்குளம் ஒன்னு இருக்கு, தினந்தும் திருப்பாவை அனுஷ்டானம் ஆண்டாள் பண்ண இடம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு கதையும் சொல்றாதா, அனந்தாழ்வான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்துள்ளினார், அங்க வந்திருக்க சமயத்தில் அந்த குளத்திலேயே ரொம்ப நாய் குளிச்சுண்டு ஏதோ தேடினா மாதிரி பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கவாள் என்ன தேடி இருக்கேன்னு கேட்டா, ஆண்டாள் மார்கழி நீராட்டம் பண்ண இடமாச்சே, பொண்டுகள் எல்லாம் குளிச்ச இடத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாளே, அந்த மஞ்சள் தான் கிடைக்கிறதான் பார்க்கிறேன். அந்த மாதிரி இந்த மார்கழி நீராட்டம், அந்த மார்கழி நீராட்டத்துக்கு யார் யார் வருகிறீர்களோ பரவாயில்லாம் வாருங்கோ கூப்பிடுறேன். ஆக நீராடப்போதுவீர், இங்க மார்கழி நீராட்டத்துக்கு நீராட போனோம்னா அங்க நீராடுவதற்கான துறை எது, எந்த குளத்துல எந்த இடத்துல போய் நீராடணும் அப்படின்னா, பெருமாளே ஒரு குளம், மாய கூத்தா வாமனா வினயேன் கண்ணா கண் கைகால் தூய செய்ய மகளா சோதி செவ்வாய் புகழதா சாயல் சாம திருமேனி தன் பாசடையா. ஒரு நாள் அசத்தளம் போல் வருவானே, ஒரு நாள் காணவாராயே. அழுவார் சொல்லையா, மாயக்கூத்தான்னு சொல்லையா பெருமாள, மாயக்கூத்தா பெருமாள கூப்பிடுறார் அழுவார், ஆசை தீர கூப்பிடுறார் சுவாமி நம்மாழ்வார் மாயக்கூத்தான். ஆக அத்தியாச்சரியமான கூத்து, ஆதினை கூத்துன்னு இதே நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சொன்ன மாதிரி, சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந் தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமலேத்துவன் கூன் கூத்தினை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொப்பினுக்கே. திருவிருத்தத்தில் ஆடினை கூத்துன்னு சொன்ன ஆழ்வார் தான் மாயக்கூத்தா வாமனாவும் பாடுறவர், அவரே தான் இவர். ஆக மாயக்கூத்தா ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களை நிகழ்த்தின கிருஷ்ணா வாமனான, வாமனான் அர்த்தம் சஹஸ்நாம பாஷ்யத்தில் வாமனஹான்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச, திரஷ்டூன் ஸ்வகாந்தியா வாமானி சுகானி நயதீதி வாமனஹா பட்டர் பாஷ்யம். ஆக பெருமாளை சேவிக்கிறவாள் திரஷ்டூன், யார் யார் தரிசனம் பண்றாளோ அவ அத்தனை பேரையும் தன் காந்தியை காண்பித்து தன் ஒளி பிழம்பை அப்படி பரம்பு மாறி அப்படியே ஒளி விடுறா மாதிரி பண்ணி அவ அத்தனை பேருக்கும் சுகத்தை யார் கொடுக்கிறானோ அவனுக்கு வாமனன் பேர். பொதுவா வாமனன் குள்ளன் அர்த்தம் வச்சிருக்கணும், இது அழகான இந்த அர்த்தம் இருக்கு. ஆனபடினால மாயக்கூத்தா வாமனா, நானும் உன்னை அணுகுவதற்கு பயப்படக்கூடிய நிலையில் இருக்கேன் வினையேன் பண்ணிட்டு இருப்பான். அந்த புளிய மரத்து பொந்தில் உட்காந்து இருப்பான், பிறந்த திரைக்கே இருந்திருக்க நமக்காக சொல்ற வார்த்தை வினையேன், நான் எத்தனையோ பாவங்கள்லாம் பண்றேன் உங்ககிட்ட அணுகுவதற்கு பயமா இருக்கு அப்படி சொல்லி வினையேன் என்று சொல்லி நான் அகலுவேனா, அகல மாட்டேன். அழுவார் சொல்ற, கண்ணா கண் கைகால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா, எதை பார்த்தாலும் தாமரை தாமரை தாமரை, கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியும் அவையேன்னு அழுவார் சொன்ன மாதிரி உடம்பு மொத்தம் தாமரை மாதிரி அந்த மார்த்தவம் மிருதுவான திருமேனி படைத்த பெருமாளே வாமனனே கண்ணா, என் கண்ணுக்கு நீ எப்படி இருக்காய், ஒரு தடம் போல் ஒரு தடாகம் போல் நீ விளங்குகிறாய், அப்படி தடாகம் போல் விளங்குகின்ற உன்கிட்ட நாங்கள்லாம் வந்து அப்படியே ஆழ்ந்து அமிழ்ந்து உன் கல்யாண குணங்களிலே ஆழ்ந்த நாங்கள் அமிழ்ந்து நாங்கள்லாம் நீராட வேண்டாமா, தடாகம் போல் விளங்குபவனே ஒரு நாள் காண வாராயே, நாங்கள் ஒரு நாள் உன்னை சேவிக்கணும், எங்களுக்காக ஒரு நாள் நீ வரமாட்டியா ஆசையா கேட்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட அந்த நீராட்டம் நீராடுவதற்கு ஏற்ற அந்த ஒரு துறை, அந்த ஒரு இடம், ஒரு குளமாக விளங்குபவன் சர்வேஸ்வரன். அதனால்தான் சுவாமி நம்மாழ்வார் தசர தயரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையேனர், தசரதன் பெற்ற ஒரு மரகதமான ஒரு மணி, அதாவது சமைக்கப்பெற்ற அழகான ஒரு தடாகம் ஒரு குளம்னு வர்ணிக்கிறார், ராமனை வர்ணிக்கிறார். ஆக இப்பெருமான் ஒரு குளம் மாதிரி, எம்பெருமானாகிய குளத்திலே அவகாஹித்து அந்த கிருஷ்ணானுபவ ஜனித்த அந்த சுகம் நமக்கு வாய்க்கப்பெற வேணும்னு ஆசையோடு யார் யார் வருகிறீர்களோ நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நீராட போதுவீர் போதுமினோ அத்தனை பேரும் வாருங்கள். என்ன வருதல் என்பதே வருகையே புருஷார்த்தம், இந்த பாசுர வியாக்கியானத்தில் இல்ல, பிரபந்த வியாக்கியானத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, வருகையே புருஷார்த்தம் இரே என்ற ஒரு இடத்துல, வரதே புருஷார்த்தம்,
எம்பெருமான் அந்த திருவோலக்கத்துக்கு அவன் இருக்கும் இடத்துக்கு நான் அடியிட்டு வரதிருக்கேன், அதே புருஷார்த்தம். பத்தாம்பத்தில் திருக்கோள அந்த வாடிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காண்பினு ஆர்வுத்த என்னை எண்ணில் முன்னம் பாடித்து காட்கரை அப்பன் பருகினான்னு சொல்லிச்ச அந்த பாசுரத்தில் வியாக்கியானத்தில் வீடு சொல்றார். என்ன ஆச்சரியம், நான் அவனை வந்து நாடி காட்கரை அப்பனை நாடி திருக்காட்கரை திவிதேசம் கேரளால் இருக்கு, அந்த திருக்காட்கரை அப்பனை நாடி நான் வந்து ஒரு அடியிட்டு வச்சா அவன் எனக்காக நான் அடியிடுவதே. அவன் எனக்கு முன்ன வரானே, இவன் எதுக்கு வரான் ராவணன் விஷயத்தில், விபீஷண ஆழ்வான் விஷயத்துல இவன் எதுக்கு வரான், இவன் தமையனே வந்தாலும் மன்னிச்சு விட்டுருப்பனேன்னு சொன்ன மாதிரி எதிவா ராவண சுவயம், அப்பேற்பட்ட மனசு அவனுக்கு, இலகின மனசு சர்வேஸ்வரனுக்கு. அந்த மாதிரி இங்கே நீராட போதுவினோ வாருங்கள், வரத பார்த்தாலே அவன் சந்தோஷிப்பானே, உடனே ஓடி வருவானே, அவனும் நம்மை நாடி நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். இங்க நீராட போதுவீர் ஆண்டாள், இங்க ஒரு அழகான விஷயம், நீராட்டம்னு இவா சின்ன வயசு பெண்கள் இந்த பெரிய வைதிக வார்த்தையெல்லாம் சொல்லணுமா, நீராடுவதற்கு நீராட்டம் நீராடுதல்ன்றது சுவாமி நீராட்டத்துக்கு இருக்கார், நீராட போயிருக்கார். அந்த மாதிரியான பெரிய வார்த்தைய இவா சொல்லணுமா, வேற பதத்தை சொல்லிருக்கலாமே, வேற சொல்ல சொல்லிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பெரியவா பூர்வாச்சாரியால் தான் சொல்ற. எம்பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டு விளங்குகிற பாகவதோத்தமாள் அத்தனை பேரும் நமக்கு உபாதேயம் தான், அத்தனை பேரும் நான் ஏத்துக்கணும், அவ சிறு வயசுக்காரா இருந்தாலும் அவளை நான் கௌரவிக்கணும். ஆக அந்த கௌரவம் தோற்ற அவளுக்கு தரக்கூடியதான ஒரு மரியாதையை நான் கொடுத்துத்தான் தீரணும். இதுக்கு சில உதாரணங்களை எல்லாம் காண்கிறார். திருநெடுந்தாண்டகம்ன்ற பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் சொல்றார், திருமங்கை ஆழ்வார் பெண்ணாக மாறிட்டார், நாயிகாபாவ பாசுரம், இந்த பெண் பரகார நாயகின்னு ஒரு பேர், அவளை அங்க காணமா தாய் பாசுரம், எங்க பரகார நாயகியை காணமே. அம்மா சொல்றா, பொற்றாமரை கயம் நீராட போனாள் பொருவத்தார் என் மகள், அந்த புத்தாமரை கயத்துக்கு நீராடுவதற்காக போயிருக்காள். திருக்குழந்த ஆண்டவன் எங்கூர் புத்தாமரை குளத்துக்கு போயிருக்கான்னு அவருக்கு ஊர் அபிமான், புத்தாமரை கயம் எங்க அறாமுதாழ்வான் எங்க கோமலவல்லி தாயார் அந்த புத்தாமரை குளத்துக்கு நீராடுவதற்கு போனாள். அந்த மாதிரி இங்க நீராட்டம் நீராடுதல் சொல்லச்ச அந்த கௌரவத்தை தோற்ற அந்த ஒரு பெரியவா அவள் பாகிவாள்லாம் பாகவத கோஷ்டியை சேர்ந்தவா, அவளுக்கு ஏத்த மாதிரி அந்த பரிபாஷைகளை நாம் வைக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டாள் அந்த மாதிரி சொன்னான். தென்னாச்சாரி சம்பிரதாயத்தில் இன்னும் அதிகமாக சிலதெல்லாம் இங்க வியாக்கியானங்கள்ல பண்றா, அதை வந்து இங்க நான் இது பண்ணேன். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், இவாள ஸ்நேகிதிகளேன்னு கூப்பிட இருக்கச்ச அப்படி கூப்பிடாத நேரிழையீர். நேரிழையீர்னா நேர்மையான அழகான அணிகலன்களை பூண்டு இருப்பவர்களே, ஆபரணங்களை பூண்டு இருப்பவர்களே. ஸ்நேகிதிகளை கூப்பிடச்ச அவ பேரை சொல்லி கூப்பிடுவா, அவ ட்ரெஸ் அவ நகைகள் அதை சொல்லி நெக்லஸ் போட்டுக்கிற பொண்ணே இங்க வா நான் கூப்பிடுவா. ஆனா ஆண்டாள் அந்த நகைகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருப்பவர்களே, ஆபரணங்களை அணிந்து கொண்டிருப்பவர்களேன்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம், சமதமாதி குணங்கள் ஆத்ம குணங்கள், இந்த ஆத்ம குணங்கள் வாய்க்கப் பெற்று இருப்பவர்களே அர்த்தம். ஆக ஆத்ம குணங்களாகிய அணிகலன்களை பூண்டிருப்பவர்களே அர்த்தம். நேரிழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறு மீர்கள், சீர் மல்கும் ஆய்ப்பாடி இந்த திருவாய்ப்பாடி இந்த கோகுலம் எப்படி இருக்குன்னார், சீர்மை தங்கி இருக்கக்கூடிய இடம், போற்றக்கூடிய இடம், அழகு பொருந்திய இடம் அப்படின்னா. ஏன்னார் இந்த திருவாய்ப்பாடிக்கு சீர்மையாவது கிருஷ்ண சம்பந்தத்தாலிரே,
கிருஷ்ண சம்பந்தத்தினால இந்த ஐப்பாடிக்கு ஒரு சீர்மை வந்தது. ஏன்னா அயோத்தியா நகரத்தை பத்தி வர்ணிக்கிச்ச, அந்த அயோத்தியா நகரத்தில் இருந்த ராமபிரானை வர்ணிக்கிச்ச, ராமபிரானை பத்தி சொல்லச்ச, நராமஹா பரதாரான் வை சச்சுர்பியாம் அபி பசியதி. ஆஹா, ராமன் எப்படிப்பட்டவன், பிற பெண்களை நேரிட்டும் பார்க்க மாட்டான், அப்படிப்பட்ட உத்தமமான அந்த குணத்தோடு கூடினவன் ராமபிரான் சொல்லி, ராமபிரான் குணம் கண்டு உகக்கும் ஊர் அயோத்தி, கிருஷ்ணனுடைய தீம்பு கண்டு உகக்கும் ஊர் திருவாய்ப்பாடி. குருவாச்சாரியா வியாக்கியானம் பண்ற அப்படி. ஆக கண்ணனுடைய தீம்பு கண்டு அவன் பண்ற குறுப்புத்தனம் எத்தனை பண்ணாலும் அதை கண்டு உகக்கும் ஊர் திருவாய்ப்பாடி, ராமபிரானுடைய குணம் கண்டு உகக்கும் ஊர் அயோத்தி. ஆக சீர்மல்கும் ஆய்ப்பாடி, இவன் தீம்புகள் கூட ரசிக்கும்படியான அளவுக்கு இருக்கு இவனுக்கு. குலத்தாழ்வான் சொன்னார், இங்கிதம் நிமிஷி தஞ்ச தாவகம் ரம்யமத்பூதம் அதி பிரியங்கரம் தேனகம் சமுக கீட்ட சாசனம் சுந்தர அல்பகம் அபி பிரசசியதே. சுந்தரராஜ பெருமாளே, கல்லழகரே, நீர் எந்த காரியத்தை செஞ்சாலும் பக்தர்களாகி எங்களுக்கு அப்படியே எங்கள் மனதை கிரங்க பண்ணுகிறது. தமிழ்ல கிரங்க பண்ணுதல் அழகான பதம். எங்க மனசை அப்படியே இழுக்கிறது, லைக்க பண்ணுகிறது. நீ வந்து கண்ணால ஏதாவது வார்த்தை பேசினாலும் இங்கித்த பாஷைன்னு கண்ணுக்கு கண் பேசிக்கிறது. ஆத்துக்கோத்தர் வந்தா இவர் காஃபி தரலாமா வேண்டாமா, பக்கத்து ஆம்பாங்கிருந்து கண் ஜாடையாலே வாண்டா சரி கொண்டு வா, அந்த மாதிரி அது இங்கித பாஷை. கண் சிமிட்டி பேசக்கூடியதான நிமிஷித்தம். நீ பெருமாளே, சுந்தரராஜ பெருமாளே, நீர் இங்கித பாஷை பேசினாலும் கண்ணிமைத்து நீர் ஜாட காட்டினாலும் எதுவா இருந்தாலும் பக்தர்களாகி எங்களுக்கு அப்படியே எங்கள் மனசு அப்படியே லயிக்க பண்றது சுவாமி, ரம்யமாக இருக்கிறது சுவாமி, அத்தமாக இருக்கிறது சுவாமி. ஆனபடியினால கம்சனை நீர் வதம் பண்ணாலும் சரி, ஒரு சின்ன காரியம் ஒரு சகடாசுர வதமானாலும் சரி, ரெண்டும் பக்தர்களாகி எங்களுக்கு சமானமான நிலவில் தான் நாங்க பார்ப்போம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய கிருஷ்ணனுடைய தீம்பு கண்டு உகக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆய்ப்பாடி இருக்கிறபடியினால சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். செல்வம் கிருஷ்ண சம்பந்தத்தால் ஏற்பட்ட ஒரு உயர்த்தி, அதோடு கூடினவர்கள், கிருஷ்ண சம்பந்தத்தோடு கூடின சிறுமீர்கள், சிறுமிகளே. ஆக இந்த நித்திய யோகம் கிருஷ்ண சம்பந்தம். அதாவது சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமின்னு வச்ச, இந்த செல்வ என்ற சொல்லானது சிறுமீர்கள் சொல்லோட மதுப்புன்னு வியாக்கரணத்தை சொல்லுவார்கள். மதுபர்த்தத்தில் நித்திய யோகே மதுப்புன்ற மாதிரி சம்பந்த யோகே மதுப்பிங்க. செல்வ சம்பந்தத்தோட இருக்கிற சிறுமிகள், செல்வ சம்பந்தத்தோட இருக்கிற சிறுமிகள்னா இந்த செல்வம் அந்த கிருஷ்ண சம்பந்தத்தால் வந்ததால அது செல்வம். அப்பேற்பட்ட கிருஷ்ண சம்பந்தத்தோடு கூடின சிறுமிகளே செல்வ சிறுமீர்கள் அவளை கூப்பிட்டாச்சு. அது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நாம் என்ன பண்ணணும் இந்த சமயத்தில், இந்த மார்கழி மாச இந்த விரதம் அனுஷ்டிக்கிற சமயத்தில் நாம் என்ன பண்ணணும்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்வேல் கூர்மையான வேல் சூலாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற நந்தகோபன் குமரன், நந்தகோபனுக்கு குமாரனாய் அவதரித்தவனை. இவர் யார்? நந்தகோபன். நந்தகோபன் அர்த்தம் என்ன? டு நதி சமிருத்தௌ வியாக்கரண தாத்து வினைச்சொல். நதினா நதினா ரிவர் ஆறுன்னு சொல்றோம். இது நதி ரஸ்வம் குறுகி இருக்கு. ஆக நதி என்ற சொல்லுக்கு அர்த்தம் சமிருத்தியாக எல்லாம் வாய்க்கப்பெற்று இருத்தல். பெருமாளாகிய கிருஷ்ணனையே குமாரனாக பெற்றிருக்காரு இல்லையோ, ஆக இவர் தேன ஹேதுனா அயம் நந்தயதி, அயம் நந்ததி. ஆக கிருஷ்ணனை பெற்று இவன் ஆனந்திக்கிற காரணத்தினால இவருக்கு நந்தன் பேர், நந்தகோபன் பேர். அன்வர்த்தம் நாமன்னு சொல்லுவா சமஸ்கிருதத்தில். இவர் பேர், இவர் பொருந்தின பேரா இருக்கு இவருக்கு. சில பெண்களுக்கு பேர் கேட்டா விசாலாட்சினா கண்ணே காணும், விசாலாட்சி பெரிய கண்ணு அர்த்தம், விசாலமான கண், கண்ணே காணும். ஒரு சுவாமி, சுவாமி பேர் சுந்தராச்சாரியர், மூஞ்சி மொத்த அம்ம புள்ளி. ஆக பேருக்கும் மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். காளிதாசன் ரகுவம்ச மகாகாவியம் 4வது சர்க்கத்தில் ரகு மகாராஜாவுடைய திக்விஜயத்தை வர்ணிக்கிறார். ரகு மகாராஜான்னு ஒரு ராஜா, அந்த ரகுவை பத்தி வர்ணிக்கிறார். யதா பிரக்லாதனா சந்திரா பிரதாபா தபனோ யதா ததைவ சோபூத் அன்வர்த்தா ராஜா பிரகிருதி ரஞ்சனாத். ராஜா ரகுவுக்கு, இவர் மகாராஜா, ராஜான் பேர் இவருக்கு பொருத்தமா இருக்கு. ஏன்னா ரஞ்சய தீதி ராஜா, மக்களை யார் மகிழ்ச்சி வர செய்கிறானோ அவன் ராஜா. இந்த பேருக்கு ஏத்த மாதிரி இவர் ரகு இருக்கார், ரகு மகாராஜா. எப்படி பேருக்கு ஏற்றார் போல் யதா பிரக்லாதனா சந்திரஹா, சந்திரன் சொல்றோம், அந்த சந்திரன் பேர் ஏன் ஏற்பட்டது? சதி ஆக்ராதனே தாத்து, சந்தோஷத்தை கொடுப்பவன் சந்திரன். அழற குழந்தை கூட அது சந்தமாமா பார், சந்திரனை பாரு, அள்ளி இழுத்துட்டு ஆண் பார்க்கறது. ஆக சந்திரன் மகிழ்ச்சியை அளிப்பவன் சந்திரன். யதா பிரக்லாதனா சந்திரஹா பிரதாபா தபனோ யதா, தபிக்கிற காரணத்தினால், ரொம்ப சுட்டு எரிக்கிற காரணத்தினால சூரியனுக்கு தபனஹான்னு பேர். ததைவ சோபூத் அன்வர்த்தா, அதே மாதிரி சரியான பேர் ராஜான்ற பேர், ரகு மகாராஜா உமக்கு சரியான பேர்னார் காளிதாசன் ரகுவம்சன் 4வது சங்கத். அந்த மாதிரி இங்க நந்தகோபன்ற பேர் இவருக்கு சரியான பேர், பொருத்தமான பேர். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், இந்த நந்தகோபன் தன் கையில எப்பவுமே புத்திர வாத்சல்யத்தினால ஒரு சூராயுதத்தை கையில வச்சிருக்காராம். கிருஷ்ணனுக்கு யார் மூலமாவது ஏதாவது தீம்பு வந்துருமோன்னு, கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு கையில ஒரு சூராயுதம் தாங்கி நிற்பாராம். புத்திர வாத்சல்யம் அப்படி பண்றது. பரம சாது நந்தகோபன் இருந்தாலும் கையில் சூராயுதம் தாங்கி நிற்கிறான், காரணம் புத்திர வாத்சல்யம் அப்படி பண்றதுன்னு. அந்த மாதிரி உண்டான உத்தமூர் சுவாமி மாத்தான் எழுதியிருக்கார் வியாக்கியான, வேற யாரும் எழுதல. அவர் திருப்பாவை வியாக்கியான என்ன ஐயினர், மகாபாரதத்தில் சோமகோபாக்கியானம் ஒன்னு இருக்கு. சோமகன் ஒரு ராஜா, அவனுக்கு 100 பெண்டாட்டி, 99 பேர் குழந்தை இல்ல, ஒத்திக்கு மாத்திரம் ஒரு பையன், 8 மாச குழந்தை. குழந்தைய எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் இருப்பா, அந்த 90 பேரும் மாறி மாறி. அந்த குழந்தை கீழே விட்டுருக்கா, குழந்தை பக்கத்துல ஒரு எறும்பு தென்பட்டது, கடிக்கல, எறும்பு தென்பட்டது. அதை பார்த்துட்டு ஐயோ இந்த எறும்பு இந்த குழந்தையை கடிச்சுடுத்தோ என்னமோ நினைச்சுட்டு ஒத்தி அதை பார்த்துட்டு எறும்புன்னா, ஹா எறும்பா குழந்தை கிட்ட என்ன, ஹா குழந்தை கிட்ட எறும்பா. உடனே எல்லாரும் ஓடு அழ ஆரம்பிச்சுட்டா. 100 பெண்களும் உட்காந்து அழறாளாம், குழந்தை அது பாடு சிச்சுன்னு இருக்கு, இவாள் அழுக அந்த குழந்தைய எறும்பு கடிச்சுடுத்து. அப்பதான் ராஜா அந்த புறத்தை உள்ள வரார். அத்தனை 100 பொண்டாட்டி அழுதுன்னு இருக்கவே அவர் பார்த்தார், அவரும் ஓவன ஆரம்பிச்சார். ஆக சோமகராஜா புத்திர வாத்சல்யத்தினால அப்படி அழுதார் போலே, புத்திர வாத்சல்யம் அப்படி பண்ணும்னு கேள்வி. அந்த மாதிரி இந்த புத்திர வாத்சல்யத்தினால சாதுவா இருக்க நந்தகோபன் கூட தன் கையில கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையான அந்த சூராயுதத்தை தன் கையில வச்சிருக்கானாம் நந்தகோபன். சரி, இவ்வாத்துல இவர் நந்தகோபன் சூராயுதத்தை வச்சிருக்காரு ஆண்டாள் சொல்றாளே, அதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டான்னார். ஆண்டாள் இந்த மாதிரி பாசுரம் பாடுவதற்கு பிரமாணம் பெரியாழ்வார் அப்பா, அவருடைய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியில வேலை பிடித்து என்னைமார்கள் ஒட்டில் என்ன விளையாட்டோ. அவ வீட்டில் அவாத்துல வேல் இருக்குன்னு தெரியுது, இந்த வேலை பிடிச்சுட்டு விளையாடுறான கிருஷ்ணா, எதுக்காக விளையாடுற அந்த வேலை சூறாவிதத்தை அப்படியே வீடா, இதை வச்சு என்னடா விளையாட்டு, எதை குட்டிக்க போற. தாயார் சொல்ற யசோதை, யசோதையாக மாறிய பெரியாழ்வார் கிருஷ்ணனை பார்த்து, நம்ம ஆற்றுல ஓரமா அது பாட்டு சூராயுதம் இருக்கு, அந்த சூராயுதத்தை பிடிச்சி எதுக்கு விளையாடுற, வேலை பிடித்து என்னை மார்கள் ஒட்டில் என்ன விளையாட்டோ. ஆக பெரியாழ்வார் அவ ஆத்துல சூராயுதம் இருந்ததுன்ற ஒரு பாசுரத்தை சொன்னபடியினால அந்த சூராயுதத்தை வச்சிருந்தான் இவனுக்கு அம்மா பொண்ணு எழுதிட்டா பாட்டுல. குர்வேல், இது பூர்வாச்சாரியர் சொல்ல நான் சொல்றேன், குர்வேல் கொடும் தொழிலன். ஆக நந்தகோபன் குமரன், அந்த நந்தகோபனுக்கு குமரன், யார் தகப்பனார் சொல்ற வார்த்தையை கேட்கிறானோ அவனுக்கு குமாரன் பேர். எப்புத்திரஹா பிதரம் துவேஷ்டி தன் தம் வித்யாத்து அந்தியரேதசம் அந்யரேதசம், ரெண்டு விதமான பாடம் இருக்கு. எந்த பையன் தன் தகப்பனாரை துவேஷிக்கிறானோ அவன் அவனுக்கு பிறந்தவனே இல்லைன்னு சாஸ்திரம். அந்த அளவுக்கு பேசிச்ச தகப்பன் வார்த்தைய அப்படியே சிரசா வகித்து கேட்கிறவனுக்கு புத்திரன் பேர், குமாரன் பேர். குர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், அப்பா எதிரில் கிருஷ்ணன் ரொம்பவும் விதேயனாக, ரொம்ப பணிந்தவனாக, வினயத்தோடு கூடினவனாக, அடக்கத்தோடு கூடினவனாக இருப்பானான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அடுத்தபடியாக இந்த கிருஷ்ணனுடைய தாயை பத்தி சொல்றாள் ஆண்டாள். ஏறார்ந்த கண்ணி அழகு பொருந்திய கண், அழகு வாய்க்க பெற்றவள், கண்ணை கண்களை பெற்றவள் ஏறார்ந்த கண்ணி யசோதை. அந்த யசோதை அவளுக்கு, அவள் எதிரில் இளம் சிங்கம், சிங்கக்குருகுன்னு பட்டர், அந்த அளவுக்கு சிங்கக்குட்டியாய் விளங்குபவன். ஆக அப்பா எதிர வினயமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன், அம்மா எதிரில் ஒரு சின்ன வயசில் இருக்கிற சிங்கம் மாதிரி இருப்பானா, அவ்வளவு சுவாதீனம். இவ தாய் பெயர் என்ன, யசோதா. அப்பாவுக்கு எப்படி பெயர் பொருத்தமான பெயரா அமைஞ்சதோ அம்மாவுக்கும் பொருத்தமான பெயர் அமைஞ்சது யசோதா. தஸ்ய நாமம ஹத்யஷா வேதம் சொல்றது. ஆக அந்த எவரும் பரமாத்மாவுக்கே யசஸ்னு பேர். ஆக பரமாத்மாவுக்கு யசஸ்னு வேதம் பெயர் சொல்றபடினா அந்த யசஸ்ஸை யார் பொறுத்தாலோ அவளுக்கு யசோதா. யசோதா, ஆக எம்பெருமானையே கொடுத்தவள் பேர் பொருத்தமான பேரோடு. யசோதாய் யசோதை இளஞ்சிங்கம். சரி, யசோதைக்கு எதிரில் இவன் சிங்கமாக இருக்கான் கிருஷ்ணன், கம்பீரமாக விளங்குகிறான். வாஸ்தவம் அவ கண்ணழக பத்தி எது சொல்லணும், ஏறார்ந்த கண்ணி ஏன் சொல்லணும்னா அது காரணம் இருக்கு. நான் பூர்வாச்சாரியா உத்தரவாத்சல்யத்தினாலே நந்தகோபன் ஒரு சூராயுதத்தை தாங்கி அவன் நின்றா உத்தரவாசல் எனக்கு இருக்க இல்லையோன்னு இவன் என்ன பண்ணாலா, நீர் ஒரு சூராயுதத்தை வச்சிருக்க, நான் ரெண்டு அம்ப வச்சு என் பிள்ளையை காப்பாத்து, என் பிள்ளையை பாதுகாக்கிறேன். இந்த ரெண்டு கண்கள் இருக்கே, அந்த கண் மேல இருக்க புருவம் இருக்கே, அம்பன்ன கண்ணாள், திருநறையூர் பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் இதை வச்சுதான் சொன்னார். ஆக நீர் ஒரு வேறாயுதத்தை வச்சிருக்க பிள்ளைய பாதுகாக்கிறதே, நானும் என் பிள்ளைய எனக்கும் பாதுகாக்க தெரியும்னு யசோதை என்ன பண்றாளாம், தன் கண்களாகிய இரண்டு அம்புகளை வைத்துக் கொண்டு கிருஷ்ணனை பாதுகாக்கிறாளாம். இது உள்ளர்த்தம். திருநறையூருக்கு நாச்சியார் கோயிலுக்கு எழுந்தொழின திருமங்கை ஆழ்வார், நாச்சியார் கோயில் அந்த எம்பெருமானை சேவிக்கிற மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் அந்த அம்பன்ன கண்ணால் யசோதையினுடைய குமாரனாக அவதரிச்ச சுவாமி, உன்னை நான் கண்டுகொண்டேன், உன்னை நான் பார்த்துட்டேன், தரிசிச்சேன்னு ஆசையாக பாசுரமிடுறார். பெரிய திருமொழியில் வருது. இன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டோங்க. பகல் பத்து. அந்த அளவுக்கு ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அந்த யசோதை எதிரில் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி கிட்ட நிற்கிறானா. எப்படி என்ன, யாராவது எதிர் வீட்டுக்காரி பக்கத்து தெருக்காரி வந்து கிருஷ்ணன் விஷயமாக ஏதாவது குறை சொன்னால், ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்தால், அப்ப கிருஷ்ணனை பார்த்து ஏண்டா இந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணையா அப்படி கேட்டா அவன் என்ன பண்ணுவானா, அதான் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் அவளை கண்டிக்கிறேன் நீ போமான அவளை அம்சுட்டு, அவ எதிரில் அஞ்ச உறப்பால் யசோதை ஆனாட விட்டிட்டிருக்கும். பெரியாழ்வா சொன்னார், அவ எதிரில் இவன் அஞ்சுகிறார் போல் அதட்டுவாள், அவ போனதுக்கு அப்புறம் ஆண் ஆட விட்டு இருக்கும். இந்த ஆண் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு அவன் விட்டுடுவான், அந்த அவ விட்டுடுவோம். அந்த அளவுக்கு யசோதை தன் புத்திரவாசல்யத்தோடு இருக்கிறபடியினால யசோதை இளம் சிங்கம் ஒரு இடைச்சி சின்ன வயசு பொண்ணு கோபிகாஸ்திரி கோபகந்திகை யசோதை கிட்ட வந்து முறையிடுறாங்க. என் மேல என்ன தப்பு இருக்கு, நாங்கள்லாம் உங்க வீட்டு வாசல்ல விளையாடல, லீவு நாள்ல பசங்க ஆத்து வாசல் விளையாடும், உத்தரவா இருக்கு நமக்கு, மத்தியானம் வயசானவர் படுத்துக்க முடியாது, சின்ன குழந்தை இருக்காது, குழந்தை தூங்காது, எத்தனை நாள் தூடி ஆட்டு, இந்த பசங்க கிரவுண்டுக்கு போக கூடாதான்வா, பொதுவா நாம சொல்ற வழக்கம். இந்த கோபிகா ஸ்திரீகள் கன்னிகைகள்லாம் சொல்றா கிருஷ்ணன் அம்மா கிட்ட யசோதை கிட்ட வந்து உங்க தெரு வாசல்ல நாங்க விளையாடல, உங்க வீட்டு வாசல நாங்க விளையாடல, நாங்க அத்தனை பேரும் யமுனா நதிக்கு போய் அந்த ஆத்து உள்ள நாங்கள் குளித்துக் கொண்டே நாங்க ஏதோ சின்ன வயசு விளையாட்டு விளையாடி இருந்தோம், உங்க பையன் கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்து எங்களை உபதிரவம் பண்றானே, இது நியாயமா? பெரியாழ்வார் அழகாக பாசுரம் இடுகிறார், ஆத்திலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டு. நாங்கள் ஆத்தில் இருந்து விளையாடுகிறோம், ஆத்து உள்ள இருந்து கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சு ஆத்து உள்ள கண்ணுக்கு தெரியாமல் அந்த நீச்சல் அடிச்சுன்னு உள்ளுக்குள்ளேயே வந்து உள்ள இருக்கிற சேர் இருக்க அந்த மணல் ஈர மண்ணு, அந்த ஈர மணல் அப்படியே எடுத்து எங்க பேர்ல விசர்றான், இது நியாயமா? உங்க பிள்ளைய கண்டிச்சு வைங்கோ. சேற்றால் எரிந்து வளை, எங்க வளையில் அப்படியே கைச்சுன்றான், துகில் எங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் உருகிறான், வளை துகில் கை கொண்டு அதை எடுத்து எடுத்துட்டு கிருஷ்ணனை பிடிக்க முடியல, காற்றுக்கடியனாய் ஓடி, காத்தை காட்டிலும் வேகமாக ஓடிட்டான், ஓடுறானே, நாங்க இந்த யாருக்கு போய் முறையிடுவோம் அப்படின்னு கிருஷ்ணன் செய்த தீம்புகளை எல்லாம் எந்த யசோதை பிராட்டியிடம் வந்து முறையிடுறாளோ கோபகன்னிகைகள், அந்த சமயத்தில் கிருஷ்ணன் கண்கள் அப்படியே கண்ணீர் ததும்ப, நான் என்ன பண்ணலம்மா, நான் பண்ணலன்னு சொல்லி நிற்கிறானாம். அவ போனதுக்கு அப்புறம் சந்தோஷமாக ஒரு சிங்கக்குட்டி மாதிரி இருப்பானாம். ஆக யசோதையிடம் சிங்கம் கார்மேனி செங்கண், கார்மேனி எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கிறாள் அண்டாள் நீலமேக சியாமலன். அந்த காரை ஒத்த, அந்த மேகத்தை ஒத்த மேகம் மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய சரீரம் திருமேனி, கார்மேனி. ஆக நீலதோ யத மத்யஸ்தா வித்யுல்லே கேவபாஸ்வரா அப்படின்னு புருஷசூக்தம் சொல்ற ரீதியில அந்த எம்பெருமான் அந்த மேகம் மாதிரி அவன் இருக்கிறபடியினால மேகங்களோரை சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம்ன்ற தன் பிரபந்தத்தில் கேட்கிறார், மேகங்களே மேகங்களே கொஞ்சம் நின்றுட்டு நான் சொல்ற வார்த்தைக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், என்ன கேட்க போறீர் ஆழ்வீர்? திருமால் திருமேனி ஒக்கும், எங்க நான் வணங்குகிற பெருமாள் இருக்காரே, நான் சேவிக்கிற பெருமாளுடைய அந்த திருமேனி மாதிரியே உங்களுக்கும் திருமேனி இருக்க, அதே நீல கலர்ல நீங்க இருக்குங்களே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. ஆக அந்த கார் மேனின்னு சொல்றதுல தாத்பரியம் என்னன்னா, அந்த மேகம் என்ன பண்றது, வருஷிக்கிறது, எம்பெருமானாகிய மேகம் அதுவும் வருஷிக்கிறது, எதை வருஷிக்கிறது, கிருபையை வருஷிக்கிறது. பிரபந்த வியாக்கியானங்கள்ல மேகத்துக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சாமியம் ஒத்துமை, அது அழகாக நம் பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த மேகம் என்ன பண்றது, நன்னா மேகம் மழை பெய்யணும்னா திண்மையான, அதாவது ரொம்ப தன்னுடைய அந்த திக்னஸ், அந்த கெட்டியா இருக்கக்கூடிய அந்த சார சமமான அந்த மேக அம்சத்தை அப்படியே தன்னுள் கொண்டு நடுவிலே அந்த மின்னலையும் மின்னிக்கொண்டு அழகா வருஷிக்கும். பெருமாளாகிய மேகம் கூட மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிராட்டி சம்பந்தத்தோட அவன் அழகாக வருஷிக்கிறான், கிருபையை வருஷிக்கிறான். மேகம் வருஷிக்காது போனால் அது என்ன பண்றதா, பெருமை இடி மாத்திரம் அடிச்சுட்டு போயிடும், சில சமயம் மழை பெய்யாது. பெருமாளாகிய மேகம் கூட, பெருமாளாகிய மேகம் கூட தான் சமயத்துக்கு அருள் புரியாவிட்டால் ஐயோ பக்கத்திலே இருந்து நாம் அருள் புரியலையே, திரௌபதி அஸ்தினாபுரத்தில் நின்றுண்டு ஹா கிருஷ்ண துவாரகாவாசின்னு கூப்பிடுறாவோ. கணவன்மார்களை நம்பினா அவளால் ஒன்னும் செய்ய முடியல, குனிஞ்ச தரையோடு இருக்காவா. சரி, இவாளை நம்பினா பிரயோஜனம் இல்ல, நமக்கு சாஸ்வதமான உறவினன் கிருஷ்ணன் தான். இவாள்லாம் உறவுக்காரா மாதிரி இருக்கா, அதோடு சரி முடிவு பண்ணிட்ட. திருக்குடந்த ஆண்டவன் உபன்யாசத்தை சொல்லிருக்கார், அவர் காலட்சேபம் என்ற நாள்ல ஒரு சுவாமி அவர் ஆச்சாரியன் கிட்ட நான் வந்து மெட்ராஸ் வரல போயிட்டு வரேன்ட்டு போனாராம். ஒரு வாரம் ஆச்சு வரல, ஒரு வாரம் கழிச்சு வந்தாராம். ஒரு வாரம் கழிச்சு வர பத்து நாள் கழிச்சு வந்தாராம். மேல மூணு நாள் ஆயிடுத்து வந்தார். எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, பந்துக்கள் எல்லாம் பார்த்தேரான்னு கேட்டாராம். அவர் எல்லாரையும் பார்த்தாச்சு. சரி, பார்சாதி பெருமாளை பார்த்தேரான்னு கேட்டாராம். போல, பார்சாதி கோவிலுக்கு போலன்னு. ஏன்னா நிரந்தரமான உறவினன் அவன் தானே, பெருமாள் தானே நமக்கு சாஸ்வதமான உறவினன். நான் உறவுக்காரெல்லாம் பார்த்து வரேன்னு போனேரே, அந்த உறவுக்காரன் மறந்துட்டேன். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதிர் நாராயணஹா, எல்லாம் சேலையை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு அழுவார் சொன்ன மாதிரி சாஸ்வதமான உறவினன் அவன்தானே. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த சாஸ்வதமான உறவினனாகிய கிருஷ்ணனை ஆ கிருஷ்ண துவாரகாவாசின் இப்ப கூப்பிடுறான். பெரிய திருமொழி வியாக்கியானத்துல திருவள்ளிக்கேணி பாசுர வியாக்கியானத்துல பெரியவாச்சாம்பிள ஒரு விஷயம் சொல்ற, பர்த்தாக்கள் சந்நிகிதர்களாக இருக்க எம்பெருமானை கூப்பிடுவானேன். தன் பர்த்தாக்கள்லாம் இருந்துருக்குச்ச திரௌபதி கிருஷ்ணனை ஏன் கூப்பிடணும் என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்னா அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார் பட்டர். புதுசா கல்யாணமானவர்கள் சந்தோஷமாக கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவள், சரி வெளியில கோயிலுக்கு இங்கே போயிட்டு ரெண்டு பேரும் ஆம்பியாமேட்டு போயிட்டு இருக்கா, தன்னை மறந்து ரோட்ல போயிட்டு இருக்கா, அந்த பெண் காலில் ஒரு கல் எடறித்து. நான் சொல்ல இதை பட்டர் சொல்ற பிரபந்த வியாக்கியான விஷயம் சொல்றேன். கால் வந்து எடறித்து ஒரு கல் தடுக்கித்து, உடனே அவன் என்ன பண்ண, அம்மாவும் ஊர்ல இருக்கிற அம்மாவை கூப்பிட்டால தவிர பக்கத்தில் இருந்து பாருங்க கல் இடிச்சுட்டு ரத்தம் வருது பாருங்க, பக்கத்தில் ஆத்துக்கார பார்த்து சொன்னால எங்கேயோ இருக்கிற பக்கத்து ஊர்ல இருக்கிற அம்மாவை தான் கூப்பிட்டாய்வோம். அந்த மாதிரி பக்கத்திலே பர்த்தாக்கள் இருக்க, பஞ்ச பாண்டவர்களும் இருக்க, இவாளால உபயோகம் இல்லைன்னு நினைச்சுட்டு திரௌபதி உடனே சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலை அச்சுத கோவிந்த புண்டரீ காட்ச லட்சமாம் சரணாகத்தாம் அப்படி கூப்பிட்ட உடனே, நான் கூப்பிடுற ஆசாமி யார், அவர் சங்க சக்கர கதா கதையோடு கூடினவர், வெறும் கையனை நான் கூப்பிடல, நடியா வச்சிருந்திருக்கார், காப்பாத்திரத்துக்காக இதெல்லாம் வச்சிருந்திருக்கார். பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்யவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்க நாயகான்னு பட்டர் ரங்கநாத பெருமாளை பத்தி சொல்லலையா. ஆனபடியினால அப்பேற்பட்ட சங்கசக்கர கதாபாணியே கூப்பிடுறாள் திரௌபதி. நான் அட்ரஸ் இல்லாதவரை கூப்பிடல, துவாரகா நிலைய துவாரகையை வாசஸ்தானமாக கொண்ட கிருஷ்ணா, நான் கூப்பிடுறது யார, அச்சுதனை. அச்சுதன் அர்த்தம் ந சவதே இது அச்சுதா, ந சாவயந்தி ஏனம் இது அச்சுதா. அவனுடைய அருமை பெருமைகள் அறிந்தவர்கள் அவனை விடமாட்டார்கள், பக்தர்களையும் அவன் விடமாட்டான். ரெண்டு அர்த்தம், அப்பேற்பட்டவன் தான் நான் கூப்பிடுறேன். அச்சுதா துவாரகா நிலை அச்சுத கோவிந்த புண்டரீ காட்ச, கோவிந்தா நான் கோவிந்தனை தான் கூப்பிடுறேன், கோவிந்தான் அர்த்தம். ஆயிரம் ரூபாய் கடன் கொடுத்த திரும்பி வரல, இனிமே கோவிந்தா இனிமே எங்க வரப்போறது, அப்படி ஆகி போச்சு அந்த பதம். உண்மையில் அர்த்தம் கோவிந்தான்ற திருநாமம், பதிமூணு அர்த்தங்களோடு கூடிய திருநாமம். திருப்பாவை கடைசியில நாம சொல்ல போறோம், அப்ப வச்சுக்கலாம். அதை இங்க ஒரே ஒரு அர்த்தம் மாத்திரம் சொல்றேன், கோன ஜீவாத்மாக்கள் அவளை அடைஞ்சு ஆசைப்படுறவன் சந்தோஷப்பவன் தானே பெருமாள். அப்பேற்பட்ட கோவிந்தா புண்டரீ காட்சா, தாமரை புஷ்பங்கள் மாதிரி இருக்கிற கண்ணழகு படைத்தவனே, என்ன நீதான் உபாயம், நீதான் உபேயம், நீதான் ரட்சகன், அந்த அம்சத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியதான கண்ணழகு படைத்தவனே, கோவிந்த புண்டரீ காட்ச ரட்சமாம் சரணாகத்தாம் என்ன நீ காப்பாத்தனும். திரௌபதி கேட்டவுடனே பிரபந்த வியாக்கியான சொன்ன என்ன சொன்னாவா, அஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் நடந்தது புடவை வியாபாரம். அவர் எங்கேருந்து எங்கே அவர் புடவை வியாபாரம் பண்றார்? அங்கேருந்து கை காமிச்சார் கிருஷ்ணன், இங்க புடவை இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த எம்பெருமான் வருஷிக்கிறவன் ஆனபடினால, கிருபையை வருஷிக்கிறவன் ஆனபடினால, கார்மேனி எப்படி மேகம் மழையை வருஷிக்கிறதோ, எம்பெருமானாகிய மேகமும் கிருபையை வருஷிக்கிறது. கார்மேனி செங்கன் செம்மை பொருந்திய அந்த செக்கச்செவேல் இருக்கக்கூடிய கண்ணழகு வாய்க்க பெற்றவன் சர்வேஸ்வரன். ஒரு கண் வாத்சல்யத்தினாலே சிவந்திருக்கிறது, பிரகலாதாழ்வானை பார்க்கறச்ச சந்தோஷமா பார்க்கிறான். மற்றொரு கண் கோபத்தினாலே சிவந்திருக்கிறது. சட்டாக பட்டத பீஷணே சரபசட்டாக சொத்பட்டே ஸ்புரஸ்கிருதி பரிஸ்புட்ட புருகுட்டிக்கே பிபத்ரே கிருத்தே தயே விஷகிரீசிது தனுஜ டிம்பதத்தஸ்தனா சரோஜ சதிர்சா திருசா சமுதிதா கிருத்திர் திருஷ்யசே. சுவாமி தேசிகன் தயா சதகத்துல திருவேங்கடமுடையானுடைய தயாதேவி நிசம்மனாக மாறி அந்த காரியத்தை பண்ணதாக என்ன அழகாக நிற்கிறார். அறபடியினால கார்பேணி செங்கண் அந்த எம்பெருமானுடைய அந்த கண் அழகாக செம்மை புரிந்திருக்காம். எங்க அப்பா எழுதினார் மலவையாவூர் சுப்பிரபாதத்தில், திராசித்த ரிபுவிரஜ மகட்டஹசிதை ஸ்வைஹி நாச நரசிம்ஹ நயனாரிம மயோகாத்து திராக்கலயத்தே அத்புத தனோ மம நமஸ்தே நிசுமன பத்தி ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய அந்த கண் செங்கண் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கு? நான் கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலம் ஒரு தரம் பார்த்தா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது, இன்னொரு தரம் பார்த்தா சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறது. சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது கிருஷ்ணனுடைய திருமுகம்னா எங்க? துரியோதனன் ஒரு கட்டளை இட்டான், நம்ம சபைக்கு கிருஷ்ணன் வரப்போறான், யாரும் எழுந்து கூடாது, அவவா அவ ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கணும். எங்க ஆச்சாரியன் அபிஷிங்கர் நன்னா எழுதியிருக்காரு அந்த தன் வியாசத்துல, அந்த வர்ணனை பண்ண அழகு ரொம்ப அழகா இருக்கும் அந்த தமிழ் நட. அப்படி சாத்தியக்கு மேல ஒரு கையும் விதுரன் மேல ஒரு கையும் போட்டுண்டு கிருஷ்ணன் அப்படி உள்ள ஏழ்றார். ஏழ்ற சமயத்தில் சொன்ன துரியோதனன் முதல்ல இருந்தானா? ஏன்னா அவன் ஜோதிமுஷி ஆதித்யவத், அந்த ஜோதிஷ் அவனுடைய பிரகாசமானது சூரியன் மாதிரி அப்படி பிரகாசிச்சு அந்த ஒளி பிழம்பு எங்கும் பரம்பி வியாபித்து எல்லாரையும் என்னமோ பண்ணிடுத்து எல்லாம் பயந்து மொத்தத்தில் இருந்திருக்கிறான். அப்படி சூரியன் மாதிரி திருமுக மண்டலம் கிருஷ்ணனுக்கு. அதே மாதிரி ராமாவதார காலத்தில் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ஒவ்வொரு மகர்ஷிகளுடைய தண்டகாரண்யத்தில் ஒவ்வொரு மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போய் அவ அத்தனை பேரையும் குசல பிரச்சனை விசாரிக்கிற சமயத்தில் நேர வந்து சௌக்கியமாருக்கெல்லாம் சொல்றதே கேட்டுன்னு வர சமயத்தில் அவ வந்து உடனே என்ன சௌக்கியம் எங்க நிலைமையை பார்க்கிறது தேவள் ஏகி பசிய சரீராணின்னு சொல்லி அவ தாங்கள் அந்த ராட்சசர்களால் படக்கூடிய அவஸ்தைகளை எல்லாம் சொல்லணும்னு ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த திருமுக மண்டலத்தை பார்க்கிறாளாம். சந்திரகாந்தான நம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். ஆஹா, சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிற திருமுக மண்டலத்தோடு கூடின இவரை என்னன்னு நாம ஸ்தோத்திரம் பண்றதுன்னு மங்களானி பிரயுஞ்சானாக தேதம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டுவா வைவனசாரினா மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருஹன் திருடவிரதா. ராமாயணத்தை சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் அப்படி சந்திரனா பிரகாசிச்சான், வந்த காரியத்தை மறந்து விட்டார்கள். அழகா நுனி வாழைகளை போட்டு இடம் பண்ணி நுனி வாழைகளை சேர்த்து அழகாக அந்த எல்லா கரவது வகைகளையும் பரிமாறி பிரசாதத்தை பரிமாறி பிற்பாடு எல்லாத்தையும் பரிமாறி அந்த பட்சணங்களையும் பரிமாறின உடனே சாப்பிட உட்காண்டவர் பார்த்தார், எதை முதல்ல சாப்பிடுறது? ரொம்ப நல்லா இருக்கே, இன்னும் நல்லா இருக்கே, இதையே நரிசனுக்காக எடுத்து வாயில போட்டுக்கலையா? உண்ணப்புக்கு வாயை மறந்தார் போலே வந்த காரியம் மறந்தான் ரிஷின்னு அங்க வியாக்கியானத்தை தனிச்சுலோக வியாக்கியானத்தை அந்த மாதிரி எல்லாத்தையும் அதையே பார்த்துட்டு இருக்கார், வந்த காரியத்தை மறந்துட்டார். அந்த மாதிரி மகர்ஷிகள் ராமனுடைய வடிவழகை பார்த்து அந்த சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிற முக காந்தியை பார்த்து வந்த காரியத்தை மறந்தார்கள். ஆக கதிர்மதியம் போல் முகத்தான் அவன் யார்? அவன் கோபன் குமரன் சொன்னாள் ஆண்டாள், யசோதை இளம் சிங்கம்னு சொன்னாள் ஆண்டாள், கார்மேனின்னு சொன்னா, கதிர்மதியம் போல் முகத்தான் சொல்லி செங்கண் சொன்னா, அவர் யார் சுவாமின்? அவர்தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் ക്ഷീരാർണവനികേതനഃ നാഗപര്യങ്കം ഉത്സൃജ്യഹി ആഗതോ മധുരാംപുരീം.
സാക്ഷാത്ത് അത് നാരായണൻ, അവൻ താ ഇങ്ക വന്നിരിക്കാൻ. നാരായണനേ,
ഇന്ന് കൃഷ്ണൻ വേറെ നാരായണൻ വേറില്ല, അത് നാരായണൻ താനേ. ആക കൃഷ്ണനാക നമുക്ക് തെൻപെടുപവൻ അവൻ നാരായണൻ താനേ.
നാരായണനേ,
നാരായണൻ അത് നാരായണൻ സൊല്ലുക്ക് അർത്ഥം സൊല്ലിച്ച് തത്പുരുഷ സമാസത്തോടെയും ബഹുരീഹി സമാസത്തോടെയും അത് സൊല്ലുടേ അത് വിളക്കത്തെ തന്ന നം പൂർവകൾ
അത് നാരായണ ശബ്ദത്തിനാലേ വിളങ്ങക്കൂടിയതാണ് അന്തർവ്യാപ്തി,
നാരായണ ശബ്ദത്തിനാലേ വിളങ്ങക്കൂടിയ ബഹിർവ്യാപ്തി രണ്ടേയും സൊല്ലാറ്. ആക അന്തർവ്യാപ്തി നിസിംഹാവതാരത്തില്,
ബഹിർവ്യാപ്തി
அந்த திருவிக்கிரமனாக வாமனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து லோகத்தையெல்லாம் விஷக்கிரமே பிருதிவி மேஷ ஏதாம் அப்படி அந்த கணக்கிலே அப்படி உலகத்தையெல்லாம் அளந்தானே அந்த திருவிக்கிரமன். ஆனபடியினால அந்த அந்த எம்பெருமான் நாராயணன். நாராகா அயனம் எஸ் எஸ் அஹா. ஆக நார என்று சொன்னாலே ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் யாரை ஆசிரியித்து இருக்காளோ அவனுக்கு நாராயணன் பேரு. ஆனபடினால அப்பேற்பட்ட நாராயணனே. ஆக நாராயணன் சொல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஏ என்கிற ஏவகாரம் அவதாரணம் என்று சொல்வார்கள். இந்த அவதாரணம் என்பதானது என்ன சொல்றதுன்னா, இவன்தான் சித்தோபாயம், சித்தோபாயமாக இருக்கக்கூடியவன் இவன்தான். உபாயஹா சுப்ராப்தேகே உபனிஷத் அதீதஸ்த பகவான். சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரத்தில் சொன்ன மாதிரி சித்தோபாயமாக விளங்குபவன் இந்த சர்வேஸ்வரன் தான், நாராயணன் தான். நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கே அந்த ஜீவஸ்வரூபமாக ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நமக்கு நமக்கே தருவான்னா அந்த பலத்தையும் ஆண்டாள் இந்த சொல்லினால காட்டித் தருகிறான். நமக்கே பறை தருவான். நாம் கேட்கிற பறை என்கிற ஒரு வாத்தியத்தை 4000 பிரபந்தத்தில் இந்த பறை என்ற சொல்லு திருப்பாவில் தான் இருக்கிறது, எங்கேயும் இல்லை. ஆண்டாள் மாத்திரம் தான் பறை என்ற சொல்ல சொல்றார். வேற எங்கேயுமே பறை என்ற வார்த்தை வேற எந்த ஆழ்வார்களும் சொல்லல, ஆண்டாள் திருப்பாவில் மாத்திரம்தான் சொல்றாள். இந்த பறை என்ற சொல்லுக்கு தமிழ் நிகண்டூர் எடுத்து பார்த்தா அர்த்தம் வாத்தியம் இருக்கு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு வாத்தியம், ஒரு பேரி மாதிரி ஒரு சப்தப்படுத்துகின்ற மங்களகரமான ஒரு வாத்தியம். நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆனால் நம் பூர்வாச்சாரியர்கள் இந்த திருப்பாவினுடைய கடைசியில பறை என்ற சொல்லுக்கு வாத்தியம் அர்த்தம் சொல்லாமல் கைங்கரியம் அர்த்தம் சொல்றார். அதுக்கு நிகண்டூர் அந்த மாதிரி கைங்கரியம் கிடையாது. ஆக இவாள் ஒரு டெக்னிக்கல் வேர்டு மாதிரி இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வச்சுட்டாவா. பூர்வாச்சாரியாளுடைய சங்கேதிகமான ஒரு ஒரு அர்த்தம் இது போட்டோம். ஆக அந்த அளவுக்கு இங்க நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணன் நாம் கேட்கிற அந்த பறை என்கிற வாத்தியத்தை அவன் கட்டாயம் கொடுப்பான், நமக்கே பறை தருவான். அந்த பறை என்ற வாத்தியத்தை கிருஷ்ணன் கிட்டேந்து நாம் வாங்கிண்டு இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்தோமானால் பாரோர் புகழ. இந்த லோகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், நம்மை புகழ்வார்கள். என்னவென்று மார்கழி மாசம் குளிரு வாட்டி எடுக்கிறது. இந்த குளிர்காலத்தில் அது சின்ன வயசு பெண்கள் இந்த மாதிரி கிருஷ்ணனை முன்னிட்டு அவ ஒரு விரதத்தை நடத்தினாலாம், அதனால ஊருக்கு இப்ப நல்ல ஒரு க்ஷேமம் ஏற்பட்டது, க்ஷாமம் நீங்கித்து ஊர்ல இருக்கவாள்லாம் சந்தோஷப்படுறாள் அப்படி. இதை பத்தி எல்லாரும் பேசணும், பாரோர் புகழ. ஆக எல்லோரும் கீர்த்திக்கக்கூடிய அளவுக்கு புகழக்கூடிய அளவுக்கு நாம் இங்க ஆரம்பிக்கிற இந்த பாவை நோன்பு நல்லபடியாக நடக்கணும், பாரோர் புகழ. நாம் இந்த காரியத்தை நாம் ஆற்ற வேண்டும்னு ஆண்டாள் ஆசை தீர தன்னுடைய அபிப்பிராய விசேஷத்தை தன்னுடைய உள்ள கிடக்கையை அழகாக வெளியிடுகிறாள். இந்த முதல் பாசுரத்திலே சொல்லி இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.